ஒழுகும் நாளினிலே இனிய நல் வேலையிலே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல் வேலையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல் வேளையிலே
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஆண்டவருடைய இரக்கத்தின் நாள். வெள்ளிக்கிழமை ஆண்டவருக்கு நாம் இரக்கத்தை கொடுக்கிற நாளாகவும் இருக்கிறது. கடவுளுக்கு நாம் எப்படி இரக்கத்தை கொடுக்க முடியும் என்று நாம் ஒருவேளை சிந்திக்கலாம். ஆனால் கடவுளும் கூட தன் பிள்ளைகள் தன்னை தேடி வருவதையும் தன் பாதத்தில் அமர்வதையும் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்பதையும் உள்ளத்திலே வைத்தவராக இருக்கிறார். பிள்ளைகள் இப்படியெல்லாம் செய்தால் தந்தை மகிழ்கிற அந்த தந்தையாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரோடு கூட பயணிக்க விரும்புகிற பிள்ளைகளாயிருக்க நீங்கள் முயற்சி செய்கிற போது கண்டிப்பாக அந்த தேவன் உங்கள் கரங்களை பிடித்து உங்களை வழிநடத்துவார். இந்த நம்பிக்கையோடு இந்த சிறப்பான நாளில் ஆண்டவருடைய இரக்கம் முழுமையாக நம்முடைய குடும்பங்களில் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு கடந்து வர இந்த திருப்பலையில் மன்றாடுவோம். தூய திரும நிகழ்வை தகுதியுள்ள விதத்தில் கொண்டாட நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை ஏற்று மனம் அருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன். என் பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை ரட்சியும். இயேசுவே, என்னை ரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும்.
மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உமது வல்லமையோடு விரைந்து வாரும். எங்கள் பாவங்களை முன்னிட்டு நெருங்கி வரும் ஆபத்துகளிலிருந்து உமது அருள் காவலால் பாதுகாக்க பெற்று நீர் அருளும் விடுதலையால் நாங்கள் அனைவரும் மீட்பை காண்போமாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமீ.
முதல் வாசகம். ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 29, இறை திரு வசனங்கள் 17-24 வரை. இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது, இன்னும் சிறிது காலத்தில் லெபனான் வளமிகும் தோட்டமாக மாறுமன்றோ? வளமிகும் நிலம் காடாக ஆகிவிடுமன்றோ? அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்பர், பார்வையற்றோரின் கண்கள் காரூரிலிருந்தும் மையூரிலிருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர். மானிடரில் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர். கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமற் போவர். தீமையில் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். அவர்கள் ஒருவர் மேல் பொய்க்குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்குவோரை இடற செய்கின்றனர். பொய் புனைந்து நேர்மையாளரின் வழக்கை புரட்டுகின்றனர். ஆதலால் ஆபிரகாமை விட்ட ஆண்டவர் யாக்கோப்பு வீட்டாரை பற்றி கூறுவது, இனி யாக்கோப்பு மானக்கேடு அடைவதில்லை, அவன் முகம் இனி வெளியேறி போவதும் இல்லை. அவன் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். நான் செய்யவிருக்கும் என் கைவேலை பாடுகளை காணும்போது யாக்கோப்பின் தூயவரை தூயவராக போற்றுவர். இஸ்ரேலின் கடவுள் முன் அஞ்சி நிற்பர். தவறிலைக்கும் சிந்தை கொண்டோர் உணர்வடைவர். முறுமுறுப்போர் அறிவுரையை ஏற்றுக்கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு.
ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே அஞ்ச வேண்டும். ஆண்டவரே என் உயிரின் அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தே, அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலங்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்பியிருக்கிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக Hallelujah.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 27-31 முடியும். இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரம் பிடித்து வழிநடந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல செயல்களுக்காக என்ன, கடவுள் தான் விரும்புகிற பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை வழி நடத்துகிறார். அதை அறிந்து பலர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு வழி நடந்து போகிறாங்க. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே, ஒரு வாழ்க்கை முறையிலே கடவுளை பற்றி கொண்ட பிள்ளைகளாக கடந்து செல்ல இந்த திருப்பலி உங்களுக்கு உதவி செய்ய உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம திருவருகை காலத்திற்குள்ளே நுழைந்து விட்டோம். திருவருகை காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். திருவருகை காலம் என்றால் என்ன என்பதை ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் விளக்கி இருக்கிறோம். ஆண்டவரோடு பயணிக்கிற வெறுமையான காலம் அல்ல, மாறாக ஆண்டவருக்காக காத்திருந்து உண்மையாக செயல்பட்டு நம்ம பயணிப்பது, காத்திருப்பது. சும்மா உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, செயல்பாட்டோடு காத்திருப்பது, அதுதான் வந்து விஜிலன்ட் வெயிட்டிங் என்று போன சண்டே மாதத்துலேயே நாங்கள் அதிகமாக உங்களுக்கு விளக்கத்தை கூறினோம். இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய ஒரு அருமையான அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியில், நம் ஆண்டவர் வல்லமையுடன் வருவார், அவர் வந்து என்ன செய்வார் என்பதே இங்கே இருக்குது. அவர் வெறும் வருகையை மட்டும் குறிப்பிடுவதில்லை, அவர் செயல்படுகிறவர், வந்து தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். பாருங்கள், இன்றைக்கி நம்ம நிறைய தேடலோடு தான் ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம போகிறோம்னா, எனக்கு உடல் சுகம் வேணும், எனக்கு குடும்பத்தில் சமாதானம் வேணும், எனக்கு வந்து இது நடக்கணும், பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், இப்படி நிறைய தேடலோடு போகிறோம். இன்றைக்கி இந்த தேடல்கள் எல்லாம் உலகு சார்ந்தவையாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு விதமான வாழ்க்கை, இன்னொரு விதமான ஒரு தேடல் ஒன்று நம்மகிட்ட இருக்கணும். அது ஆன்மா சார்ந்த தேடல். இன்றைக்கி இந்த ஆன்மா சார்ந்த தேடல் ரொம்ப குறைந்துக்கிட்டே இருக்குது. பிசாசோட வேலை என்னென்னா, இந்த ஆன்மாவினுடைய தேடலை குறைப்பது, அந்த தேடலை மந்தப்படுத்துவது. நல்ல விஷயம் ஜபிக்கிறது, ஆ அப்பா நான் எப்படியாவது ஜபிச்சு விடுதலை அடைஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு உணர்வு வரும். ஆனால் பிசாஸ் இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை வைப்பான். நல்ல விஷயம், சூப்பர், இன்றைக்கி வேண்டாம், நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்வான். இதுதான் நம் பிசாசு செய்கிற வேலை, தள்ளி போடுறது, மந்த நிலை. இன்றைக்கி கடவுள் சொல்கிறாரு பாருங்கள், ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அப்போ யாருக்கு? போகிற வரவனுக்கெல்லாம் ஒளி தருவாரா? எல்லாத்துக்கும் இல்லை. யாரெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்ய தங்களை தாரை வார்க்கிறார்களோ, ஆம் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அபிஷேகமானது கொடுக்கப்படும். இன்றைக்கி மரியாளுக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. தாய், கடவுளுடைய தாய் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டாங்க. அப்படின்னா அவங்க செயல்பட ரெடியாக இருந்தாங்க. இந்த கேள்வி, இது மாதிரி ஒரு மகனை நீ பெற்றெடுக்கணும், அவர் வந்து இந்த மாதிரி திட்டத்தெல்லாம் நிறைவேற்ற வராருன்னு சொல்லப்பட்ட பொழுது அவங்க ஆமேன் என்று சொன்னாங்க. அது எப்படிப்பட்ட நிலையில் இருக்க போது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க ஆமேன் என்று சொன்னாங்க. சொன்னபடியாக இறுதி வரை நிலைத்து நின்னாங்க இல்லையா. இன்றைக்கி அதுதான் ஊழியத்தினுடைய ஒரு அடிப்படை நிலை. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் செய்துகிட்டே இருக்கிறோம், நிறைய ஊழியங்கள் இப்பொழுதெல்லாம் பெருகிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் யாரை பார்த்தாலும் பைபிளோட வராங்க, இப்போ பைபிளை வச்சுக்கிட்டு அவங்க ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஊழியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம், ஊழியம்னா என்னன்னே தெரியாத ஒரு மனநிலையோடு வாழ்கிறவங்க இன்னொரு பக்கம். இன்றைக்கி இரண்டு பேருமே சிந்திக்கணும். நாம் சும்மா இருந்து ஜெயிக்க முடியாது, அதுக்கு அதை நல்ல மனசில் வைத்து கொள்ளுங்கள். நாங்கள் நிறைய ஆலயங்கள் நம்முடைய ஊர்களில் இருக்கிறது, எல்லா பக்கமும் ஆலயங்கள். இந்த சர்ச் இல்லைனாலும் ஏதோ ஒரு சர்ச் இருக்குது, ஆண்டவரை பற்றி பேச்சுகள் அங்கங்கே பேசப்படுகிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை தேடி செல்லணும், ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொண்டு அதை செயல்படுத்துவது, இதுதான் ரொம்ப முக்கியம். வெறுமையாக நம்ம உட்கொண்டுட்டு நாம் விசுவாசம் வந்துருச்சா உனக்கு, இனிமேல் உனக்கு மீட்பு தான், இனிமேல் எல்லாமே ஓகே அப்படின்னு நம்ம சொல்கிற சில ஊழியர்கள் இருக்கிறாங்க. சிலர் வந்து அப்படித்தான் திருச்சி அவங்களுடைய சபைகளை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, அது தவறானது. எங்கள் வீட்டுக்கு நீ ஜெபத்துக்கு வந்துட்டின்னா உனக்கு விடுதலை, என்னுடைய ஜெபக்கூட்டத்துக்கு நீ வந்துட்டின்னா உனக்கு விடுதலை அப்படின்னு சொன்னால் அது சரியான ஒரு முறையாக இருக்க முடியாது. நாங்களும் ஆலயத்திற்கு வருகிறவர்கள் எல்லாத்திட்டத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம் இது தான். நம்ம கோயிலுக்கு போயிட்டாக்க எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னா இல்லை. ஊழிய நிலைக்குள்ளே நம்ம கடந்து செல்லணும். ஊழியர் அப்படின்னா என்ன? கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் தான் ஊழியர்கள். கடவுள் எதை சொல்கிறாரோ அதை போய் சொல்லணும், பேசணும், வாயை திறந்து. இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறவர்கள் அவங்க தான் வந்து வாயார அறிக்கையிடாதான் அவருடைய மீட்பை நம்ம அறிக்கை செய்கிற போது தான் நமக்கு விடுதலை. இன்றைக்கி கடவுள் ஊழியர் என்கிற நிலையில் இவங்கள தான் வைக்கிறார். சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்க, சும்மா பூசைக்கு வந்து வேடிக்கை பார்த்தவங்க, சும்மா சர்ச்சில் போய் பார்த்துட்டு வரலாம், அல்லது ஏதாவது உலக தேவைகளுக்காக உடம்பு சரியில்லை அதனால் நான் வந்தேன். பாருங்கள், இதெல்லாம் கடவுள் நன்மையை செய்வார், நமக்கு எல்லா ஆசீர்வாதையும் கொடுப்பார். எதுக்கு கொடுக்குறாரு? கடைசியாக நீ எனக்காக என்ன செய்வ, எனக்காக நீ போய் இதை செய்வியா. இப்போ பவுலை, சவுலாகிய பவுலை கடவுள் வந்து எப்படி தொடும்போது அவர்கிட்ட கேட்குறார், நீ என்னை துன்புறுத்துற. அவர் ஒரு ஆண்டவருடைய ஒளியால் ஆட்கொள்ளப்பட்டு கீழே விழுந்து கிடந்த பொழுது ஆண்டவர் பேசுகிறாரு. சவுலே சவுலேன்னு கூப்பிடும்போது, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, நீ என்னை துன்புறுத்துகிற, நான் ஏன் உங்களை துன்புறுத்துகிறேன் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது எளிய மக்கள் அவருக்காக ஓடக்கூடிய பிள்ளைகள் துன்பப்படும் போது அதை அவருடைய துன்பமாகவே அது ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். அவரும் துன்பப்படுகிறார், ஆகவே தான் சொல்கிறார் நான் துன்பப்படுறேன். அன்புக்குரிய பிள்ளைகளே, இதை எப்பொழுது அந்த சவுல் உணர்ந்தாரோ அப்பொழுது பவுலாய் மாறி இறுதி வரை கடவுளுடைய அந்த ஊழியத்தில் நிலைத்து நின்றவர். எந்த விதமான வீணான உலக காரியத்திற்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாத ஒரு அடையாளம். இப்படி நிறைய அடையாளங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இப்போது ஊழியரின் கண்களுக்கு ஒளி தருவார். அப்போது நாம் என்ன செய்யணும்னா, முதல்ல கடவுளுக்காக இறங்கி வரணும் ஊழியருடைய அந்த நிலைக்குள்ளே. இன்றைக்கி நற்செய்தியில் நம்ம பார்க்குற இந்த அடையாளம் பாருங்கள், இயேசு தம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்ற இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். சும்மா இல்லைங்க, கத்திக்கொண்டே பார்வையற்றவங்க. இப்போ இயேசு எப்படி போகிறாருன்னு அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு கூட போகிறாருன்னு எப்படியோ யாருடைய உதவியோ கேட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவின் பின்னாலே கத்திக்கொண்டே போகிறாங்க. அவர் வீடு வந்து சேர்ந்ததும், இயேசு வீடு வந்து சேர்ற வரைக்கும் அவங்க கத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. பாருங்கள், அவங்க இயேசுவினுடைய அந்த வல்லமையை பெற வேண்டும் என்று இறுதி வரை முயற்சித்த அந்த சிறப்பான அடையாளங்கள். அந்த பார்வையற்றோரும் அவங்களும் சேர்ந்து வீடு வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, அப்போ தான் இயேசு திரும்பி கேட்குறார், அது வரைக்கும் இயேசு திரும்பி பார்க்கல, அவங்கக்கிட்ட பேசலை. இயேசு ஒரு கொடுமைக்காரர் என்று சொல்ல முடியுமா? இல்லை, அவர்களை பார்த்துருக்கிறாரு. நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஏதோ ஒன்று செய்வேன் நான், நீங்கள் வாங்க, என் பின்னாடியே வாங்க, உங்களுடைய விசுவாசத்தை நான் பார்க்குறேன். இறுதி வரை இயேசுவின் பின்னாலே சென்றவர்கள் அந்த இடத்துல ஒளியை பெற்றுக்கொண்டார்கள், பார்வையை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்வின் இறுதி வரை ஆண்டவரோடு பயணிக்கிறோமா? ஊழிய பாதை என்பது ஏதோ ஒரு காலகட்டத்திற்கு மட்டுமானது அல்ல, அது இறுதி வரைக்குமான ஒரு அழைப்பு என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த திருவருகை காலத்தில் கடவுள் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார், அவருடைய வருகைக்காக தயார் பண்ணுவதற்கு நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். இன்றைக்கி இயேசு வரப்போகிறாரு, இயேசுவினுடைய வருகைக்கு தயார் செய்யுங்கள், அதாவது இரண்டாவது வருகைக்கு தயார் செய்யுங்கள் என்கிற அழைப்பை எல்லாருமே ஒருவர் ஒருவருக்கு கொடுத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அந்த நிலை இன்றைக்கி ரொம்ப அழுத்தமாய் தேவைப்படுகிறது. ஏன்னா உலகத்தில் பிசாசு வந்து முழு வீச்சில் அவன் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறான், அவன் எல்லா தளங்களையும் அவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நாம் வந்து, நான் வெறும் ஒரு ஆன்மீகத்தை நான் வந்து கடைபிடிப்பேன், என்னுடைய ஒரு ஆன்மீகத்தில் நான் உங்களுடைய பூசிக்கு போவேன் வருவேன், என்னுடைய செயல் என்னமோ அதை செய்துட்டு நான் இருப்பேன். நல்லவங்க, நிறைய மக்களை நான் பார்க்குறேன், ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம கோயிலுக்கு போகாமல் வருவேன் அவ்வளோதான், எனக்கு அதுக்கு மேலே நான் தலையிட விரும்பலை, உங்களுடைய ஆலயத்தில் பணிகளில் எதுலேயுமே நான் தலையிட மாட்டேன். அப்போது ஒரு பாசிவ் ஸ்பெக்டேட்டர், கடவுள் இதைத்தான் விரும்பி இருக்கிறாரா, இதுக்காகத்தான் கடவுள் ஒரு மதத்தை உண்டாக்க வந்தாரா அப்படின்னா, இல்லை. இயேசு சாமி வந்து ஒரு கத்தோலிக்க சபையை, ஒரு கிறிஸ்தவ சபையை உருவாக்கி அதில் வந்து எல்லாரும் என்னை இப்படி இப்படி வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் அவருடைய திட்டமாக இருந்ததாக நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. மாறாக செயல்பாடு, செயல்பாடு. யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் அப்படி தான் எழுதி வைக்கிறார், இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம், அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் நீங்கள் மாறணும். இப்போ ஆண்டவர் பாருங்கள், அந்த செயல்பாட்டு தளத்துக்கு தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறாரு. அவங்கள என்ன செய்கிறாங்க, பார்வையற்றவர்கள் இயேசுவின் பின்னாலே செயல்பாடோடு ஓடி வராங்க, கத்தி கொண்டே வராங்க, பின்தொடர்ந்தாங்க. அவங்க கண்டிப்பாக கெஞ்சி இருப்பாங்க இயேசுகிட்ட, கூப்பிட்டுட்டே வராங்க, ஐயா உதவி செய்யுங்க, தாவீதின் மகனே நன்மோ சொல்லி கத்தியிருப்பாங்க இல்லைங்களா. அப்போ கடவுள் அவங்களுடைய செயல்பாட்டை இறுதி வரைக்கும் பார்க்குறாரு. இன்றைக்கி நாம் செயல்படுகிற பிள்ளைகளாக முதல்ல இருக்கிறோமா? இன்றைக்கி முதல் வாசகத்தில் கூட நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வாசகம், ஆண்டவருக்குரிய நாளில் பார்வையற்றோரின் கண்கள் பார்வை பெறும். இன்றைக்கி செயல்பாடுனா எப்படிப்பட்ட செயல்பாடு, எதை செய்யணும்? நிறைய பேர் நினைத்து கொள்கிறாங்க, இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு நம்ம போய் எல்லா இடத்துலையும் இயேசுவே ஆண்டவர், இயேசு இப்படி செய்வார் அப்படி செய்வார்னு இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, உங்களுக்கும் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்கிறது மட்டும் நம்மளுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியாக இருக்க முடியாது, அது ஒரு பணி. அதோட ஆண்டவர் செய்யக்கூடிய, ஆண்டவர் விரும்புகிற நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கிற, நீங்கள் முதல் வாசகத்தில் பாருங்களேன், ஆண்டவர் பாருங்கள் நிறைய காரியத்தை நமக்கு இன்றைக்கி எடுத்துரைக்கிறார். காது கேளாதோர் ஏற்றுச் சுருளின் வார்த்தைகளை கேட்பர், பார்வையற்றோரின் கண்கள் காரில் இருந்து மையிருளில் இருந்து விடுதலையாகி பார்வை பெறும், ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர், மானிடர் வறியவர் இஸ்ரேலின் தூயவரில் அகமகிழ்வர், கொடியோர் இல்லாதொழிவர், இகழ்வோர் இல்லாமல் போவர், தீமைகள் நாட்டம் கொள்வோர் அழிந்து போவர். பாருங்கள் இப்படி நிறைய ஆசை, நிறைய தீமையை சொல்லி சொல்லி அதுக்கு ஆப்போசிட் இல்லை இல்லைங்கிறாரு. அப்போ கடவுள் வரும்போது படைக்க விரும்புகிற ஒரு உலகம் இப்படி தான் இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார், அப்படி தான் அது இருக்க போது. பாருங்கள் அங்கே வந்து சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் விளையாடும், ஒரு விஷப்பாம்பும் குழந்தைகள் விளையாடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம பைபிளில் பார்க்குற சில வித்தியாசமான அடையாளங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த உலகத்துக்குள்ளே கடவுள் கொடுக்க போகிற புதிய உலகத்துக்குள்ளே ஒரு எதிரணி இருக்கவே இருக்க முடியாது. தொடக்க நூலில் நம்ம அப்படி தான் பார்த்தோம், தொடக்க நூலில் ஆதாம் ஏவாள் பாம்போடு பேசுகிறாங்க, பாம்பு வந்து பேசுதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பாம்பு வந்து பெரிய ஒரு ஆபத்தான விலங்காக அங்கே பார்க்கப்படலை, அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தான் கடவுள் முதல்ல படைத்தார், அதுதான் வந்து சிதைக்கப்பட்டது. அந்த சிதைக்கப்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கி ஒருவரை ஒருவர் இன்றைக்கி நம்ம வந்து பயங்கரமாக பார்க்கிறது. இன்றைக்கி உலகமே அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு விலங்கு இன்னொரு விலங்கை அடித்து தின்று அது வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த பூமியினுடைய அடையாளமாக மாறிப்போனது பாவத்தினால். ஆண்டவர் அதைத்தான் இப்பொழுது மாற்ற போகிறாரு. அடுத்த ஒரு உலகத்தில் இப்படிப்பட்ட பசி இருக்காது, அடுத்தவனை அடித்து உண்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு அகோர பசி இருக்காது, ஒரு வெறித்தனம் இருக்காது, அடுத்தவனை அழித்தால்தான் நான் வாழ முடியும் என்கிற அந்த சுயநலத்தினுடைய உச்சக்கட்டம் இருக்க முடியாது. அந்த உலகத்தை படைக்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போ இந்த உலகத்திலேயே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்களை நம்மளால் முடிந்த அளவுக்கு செயல்படுத்தணும். ஒரு சில நீதி தலைவர்களை நம்ம பார்க்குறோம், நம்முடைய ஜட்ஜஸ், நம்மளுடைய கோர்ட்லலாம் நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர்கள் இருக்கிறாங்க. பாருங்கள், அநீதி என்று தெரிந்தவுடனே அதனுடைய தலையை எந்த விதத்திலும் அவர்கள் நசுக்கக்கூடிய ஒரு ஒரு திராணியுள்ள அரசர்கள், நீதி அரசர்களை நம்ம அங்கங்கே பார்க்குறோம். எல்லாரையும் சொல்ல முடியல, ஏன்னா அநீதி கண்கள் முன்பாக எளிய மக்கள் கூட புரிந்து கொள்கிற விதம் இது ஒரு அநீதி என்று அதை அங்கீகரிக்கிற தலைவர்களையும் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடவுள் உருவாக்கப் போகிற அந்த உலகத்திற்கு இப்போவே நீங்களே செயல்படுங்க அப்படிங்கிறார். அதுக்குத்தான் பார்வை கொடுக்குறார். கேட்கிறவர்களுக்கு தான் பார்வை கிடைக்கும். நீங்கள் கேட்கணும், நான் இந்த பணியை செய்ய போகிறேன், நான் ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு இதை செய்கிறேன். அவர் சொல்கிறாரு, நீ வா, நீங்கள் ஒன்றும் போய் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாரு. அவர்களால் சும்மா இருக்க முடியல, அவர்கள் இயேசுவினுடைய அற்புதத்தை உலகெங்கும் அறிய பண்ணினார்கள். பாருங்கள், இன்றைக்கி கடவுளுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் தருவார். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது நம்ம சொல்கிறோம். அதற்கு என்ன செய்கிறார், கடவுளும் பணி செய்கிறார், வேலை செய்கிறார், போராடுறாரு, அதற்குரிய ஊழியர்களுக்கு பார்வை அளிக்கிறார், அவருடைய கண்களை மீண்டும் பார்வை பெற வைக்கிறார். அன்புக்குரிய பிள்ளைகளே, இதோ இந்த அருமையான வேளையில் நாம் பார்வை அடையாமல், நாம் வெறும் பார்வையற்றவர்களாக இந்த உலகமே நமக்கு எல்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த மனநிலையை விட்டு நாம் வெளியே வருவதோடு நின்று விடாது, நம்மோடு உடன் பயணிக்கிற கணவர், மனைவி, பிள்ளைகள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய மக்கள், இப்படி நம்மளுடைய செயல்பாட்டை விரிவாக்கி நீங்கள் ஏதாவது ஒரு தளத்தில் இறங்கி நின்று வேலை செய்து மக்களை ஒன்று கூட்டுங்க. கூட்டி சேர்க்கிறது கடவுள் இதுக்குத்தான் உங்களுக்கு பார்வை கொடுக்குறார். ஏதோ ஒருத்தனுக்கு போய் காசை கொடுத்துட்டு, ஆ நான் நல்லது பண்ணிட்டேன்ப்பா, அவன் பசியை ஆத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. உணவு கொடுத்து பசியோடு வருகிறானா, முதல்ல உணவு கொடு, அப்புறம் இயேசுவை கொடு. பசியோடு வருவனுக்கு போய் முதல்ல இயேசு ஆண்டவரை பற்றி சொன்னால் அவனுக்கு புரியாது. ஒரு விடுதலை இல்லை, ஒரு அடிமைத்தனத்தில் ஒருத்தன் இருக்கிறானா, அவனுக்கு முதல்ல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடு, அப்புறம் உன் ஆண்டவருடைய மீட்பை பற்றி சொல்லு. இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொட்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அதை ஆண்டவருடைய இந்த மீட்பு திட்டத்திற்காக, ஆண்டவருடைய வருகையினுடைய திட்டத்திற்காக யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அது ஒரு பொருளாசீர்வாதமாக இருக்கலாம், உங்கள் கை நிறையா பணம் இருக்கலாம், அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம் பட்டாடைகளை உடுத்தி நம்முடைய வீட்டை நிரப்பி வாழ்வதற்கு அல்ல, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற. உங்களுக்கு அறிவு சார்ந்த உலகத்தில் நீங்கள் சிறந்திருக்கலாம், அந்த அறிவை பயன்படுத்தி உங்கள் பெருமையை நிலைநாட்டுவதற்கு அல்ல, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அல்ல. ஆண்டவர் கொடுக்கிற அந்த அதிகார வர்க்க தலங்களை எல்லாம் ஆண்டவருடைய மீட்பு திட்டத்திற்காக பயன்படுத்துவது. ஆகவே நாம் ஒளி பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஆகவே நர்மையான வேளையில் நீங்கள் முதலில் ஒளி பெறுகிற பிள்ளைகளாக மாறணும். ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஒளி பெற்றிருக்கிறேனா, என்னுடைய பார்வை ஆண்டவரை குறித்த, ஆண்டவருடைய அந்த உயரிய அடையாளங்களை குறித்ததாக இருக்கிறதா, அல்லது வயிறே தெய்வம் மானக்கேடே என் பெருமை என்கிற அந்த வேத வசனத்துக்கேற்ப நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா. பிள்ளைகளுக்கு நாம் உணவை கொடுக்குறோம், சம்பாரிச்சுட்டு வந்து அறிவை கொடுக்குறோம், பெரிய படிப்பை கொடுக்குறோம், எல்லாம் மானக்கேடு. மானக்கேடே அவர்கள் பெருமை என்ற வார்த்தைக்கேற்ப நம்ம பிள்ளைகளை உருவாக்கி கடவுளை பற்றிய எந்த அடையாளமும் இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது வேதனையான ஒரு காலம், பார்வையற்ற ஒரு நிலை, அதிலிருந்து நம்ம மீட்படையணும். இந்த திருவருகை காலம் என்பது ஏதோ ஒரு சீசன் போல் இருக்குது, இல்லை ஒவ்வொரு சீசன் வரும், இதே போல் இந்த சீசனும் வரும் போய்டும் என்று நம்ம இழந்து விடாது. இந்த காலத்தை நீங்கள் இழந்து விடாது, உங்களையே நீங்கள் ஆய்ந்தறிந்து கடவுளுக்கு முன்னே பயணித்து பாருங்கள். கடவுளிடத்திலே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் கரமுயர்த்தி மன்றாடுங்க. கடவுள் கண்டிப்பாக உங்கள் கண்களையும் ஒளிபெறச் செய்வார், உங்களுடைய கண்களை பார்வையடைய செய்து புதிய பார்வையாலே, புதிய ஆசீர்வாதங்க வாழ்க்கை முறையாலே, புதிய திட்டங்களாலே நீங்கள் பயணிப்பீர்கள். கண்டிப்பாக அது கடவுளுக்கு ஆசீர்வாதமான ஒரு பயணமாக, வழியாக இருக்கும். கண்டிப்பாக அவர் விரும்புகிற வழியில் பயணிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தன் கரம் கொடுத்து உயர்த்துவார், கண்மலை மேல் உங்களை நிறுத்துவார். மனிதர்கள் உதவி செய்ய முடியாத அந்த நேரம், உன் ஆன்மா உன் உடலிலிருந்து பிரிந்து போகிற அந்த நேரத்திலே உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்வார், இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். ஆண்டவர் யாரில் பூரிப்படைகிறாரோ அவர்களை தன்னுடைய வலப்புறத்திலே அமர்த்துவார். ஆண்டவருடைய அந்த மகனுக்குரிய அந்த இடத்தை, மகனோடு கூடிய இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தை கொடுத்து அவர்களில் பெருமை அடைவார். அவர்கள் தான் மகனோடு சேர்ந்து வரப்போகிறாங்க. இரண்டாவது வருகையின் போது புடைசூழ வான தூதர்கள் இன்னும் புனிதர்களுடைய புடைசூழ ஆண்டவர் வரப்போகிறார் என்றால் இவர்கள் எல்லாம் இயேசு கடவுளுக்காக இயேசு என்கிற அந்த அடையாளத்தை முன்வைத்து சான்று பகிர்ந்தவர்கள். ஆகவே இந்த சான்று பகிர்கிற வாழ்க்கைக்காக நாம் கடந்து செல்வோம். இறைவன் உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் தர இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.
வந்தே முந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன்.